சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 54 அத்தியாயம். அபாய மேகங்கள். இரும்பு சுருள்களைப் போல வளைந்து கிடந்த கேசங்கள் கொண்ட தலையுடனும் இரும்பை விட திடமுள்ள நெஞ்சுடனும் வளர்ந்த இருமிடல் தலையாரே யவனராணியின் இகழ்ச்சி நகைப்பினாலும், அதையடுத்து அவள் சொல்லிய விவரங்களாலும் உறுதி தளர்ந்து குழம்பி விட்டார் என்றால், இருமிடல் தலையார் அளவுக்கு துணிவு பெறாத அடிகளின் நிலையை பற்றி கேட்கவா வேண்டும்? மெல்ல மெல்ல சிரித்த வண்ணம் ராணி அவிழ்த்து உதறிய ராஜ ரகசிய சிக்கல்களை கேட்க கேட்க பெரும் வியப்பும் திகிலும் அடைந்த அடிகள், டைபீரியஸ் உண்மையில் யவனர்கள் நினைப்பது போல தேவதூதனாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தார். அடிகள் முகத்தில் தொட்டிய பிரம்மை, திகில் இவை இரண்டையும் தன் நீளமணி கண்களில் ஓரத்தாலேயே கவனித்து புன்முறுவல் செய்து கொண்ட ராணி, திகிலுக்கு இடமிருக்கிறது அடிகளே, ஆகவே எச்சரிக்கைக்கும் இடமிருக்கிறது என்று கூறிவிட்டு இரும்பிடர் தலையாரை நோக்கி, இரும்பிடர் தலையாரே, டைபீரியஸை சாமானியமாக நினைக்க வேண்டாம். அவனுக்கு இருப்பது இரண்டு கண்கள் அல்ல, 1000 கண்கள். இந்த புகாரின் பிராந்தியத்தில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் அவன் கண்களில் இருந்து தப்ப முடியாது. நீங்களும் மன்னவரும் உங்களை சேர்ந்திருப்பதாக நீர் கூறும் 500 வீரர்களும் வர்த்தகர் வேடத்தில் மறைந்து புகாரில் உறைவதும், புகாரின் உயிர் நிலைகளில் உங்கள் வீரர்கள் உலாவதும் டைபீரியஸிற்கு தெரியவில்லை என்று நிச்சயமாக கூற முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயமாக கூற முடியும், புகாரின் உயிர் நிலைகளில் உங்கள் வீரர்கள் இருப்பதால் புகாரை உங்கள் கைவசமாக்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றீர்களே, அது மட்டும் நடவாது என்றாள். ஏன் நடவாது என்று சற்று துடிப்புடனேயே ராணியை வினவிய இருமிடர் தலையார் மேலும் விவரிக்க தொடங்கி, ராணி, யவன நாட்டு கடற்படை தலைவனின் புத்தி கூர்மையையோ வீரத்தையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை. எதிரியின் திறமையையும் பலாபலத்தையும் குறைத்து மதிப்பிடுபவன் சரியான ராஜதந்திரியாகவும் இருக்க முடியாது. ஆனால் டைபீரியஸும் மனிதன், சகலத்தையும் அவன் அலசிவிட முடியும் என்று எண்ணுவது அவன் பலத்தை என்ன, எந்த தனி மனிதனின் பலத்தையும் அளவுக்கு மீறி மதிப்பிடுவதாகும். போர்களில் ராஜதந்திர போட்டியிலும் எதிரியின் பலாபலத்தை குறைத்து மதிப்பீடு செய்வது எத்தனை அபாயமோ அத்தனை அபாயம் அதிகப்படியான மதிப்பீடு செய்வதும் அளவுக்கு மீறிய எச்சரிக்கையும் எதிரியின் பலாபலத்தை பற்றிய அதிக மதிப்பீடு செயலையும் தடை செய்யும். செயல் தடைப்பட்டால் வெற்றி காண்பது கஷ்டம். எதிரி அசந்திருக்கும் போது தாக்குவது விவேகம். சிந்தித்து பார் ராணி, நாங்கள் இப்படி மறைந்துரைவது டைபீரியஸிற்கு தெரிந்தால் எங்களை உயிரோடு விட்டு வைப்பானா? பொதிமூட்டை படகுகள் சாதாரணமாக சுங்கசாவடியை தாண்டி செல்வதைத்தான் அனுமதிப்பானா? இந்த 500 வீரர்கள் இங்கு வந்து எத்தனை நாளாகின்றன தெரியுமா என்று கேட்டார். எத்தனை நாளாகின்றன என்று விசாரித்தாள் ராணி. இருமிட தொலையார் விளக்கிய விஷயங்களால் எந்தவித வியப்பையோ அதிர்ச்சியையோ முகத்தில் காட்டாமலே, சுமார் 10 நாட்கள் ஆகின்றன. இந்த 10 நாட்களில் புகாரின் வீரர்கள் பலர் இந்த படையில் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த 500 பேர் கொண்ட படை மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்காதே ராணி. சுமார் 60-70 நாளிகைக்குள்ளாக இந்த புகாரை சூழ்ந்து கொள்ள பெரும் படையும் உருவாகி வருகிறது. படை நடப்பின் மர்மங்களை விளக்குவது படைத்தலைவன் விவேகத்துக்கு அறிகுறி இல்லைதான். இருப்பினும் துணிவுடனேயே உன்னிடம் சொல்கிறேன், இந்த புகாரை 3 புறங்களில் சூழ்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் யவனர் படைகளை நசுக்கிவிட சகல ஏற்பாடுகளும் சித்தமாகியிருக்கின்றன என்ற இரும்பின தொலையார் ராணியின் முகத்தை கூர்ந்து நோக்கினார். அவர் சொல்வதை எல்லாம் உற்று கேட்டுக் கொண்டிருந்த ராணி, இருமிடர் தலையாரின் படை திரட்டு முறையை போர் ஏற்பாட்டை எண்ணி பெரிதும் அவரிடம் மதிப்பு கொண்டாலானாலும், அத்தனை ஏற்பாடுகளையும் வினாடி நேரத்தில் குலைத்துவிட டைபீரியஸால் முடியுமே என்ற நினைப்பால் பெருமூச்சறிந்தாள். பிறகு சற்று தூரத்தில் இருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து இருமிடர் தலையாருக்கும் தனக்கும் ஏற்பட்டுள்ள சம்பாஷணையை மௌனமாகவே கேட்டுக் கொண்டிருந்த கரிகாலனை ஏறெடுத்து பார்த்து ஓரளவு கவலையும் கொண்டாள். இந்த இளைஞனை அரியணையில் அமர்த்துவதை லட்சியமாக கொண்ட இளம் சொழியன் மட்டும் இங்கிருந்தால் நிலைமை எத்தனை தூரம் மாறியிருக்கும் என்று தானே கேட்டுக்கொண்ட அவள், இரும்பினர் தொலையாருக்கு பலம் இருக்கிறது, திடசித்தம் இருக்கிறது, இருப்பினும் அவர் கவி என்று சொல்கின்றார்களே, ஆகவே கவிகளுக்கு உள்ள பெரும் தோரணையும் புத்தியும் கலந்துதானே இருக்கும். அத்தகைய சிந்தனையில் அரசியல் விஷமங்கள் இடம்பெற நியாயமில்லையே என்ற முடிவுக்கு வந்தாளாதலால், டைபீரியஸின் சக்தியை பற்றி அவருக்கு நேர்முகமாக உணர்த்தாமல் மறைமுகமாக உணர்த்த முற்பட்டு சமன் அடிகளை நோக்கி, அடிகளே, நீர் எனக்கு மகுடம் செய்ய அளவெடுக்க வந்தபோது என்ன நடந்தது என்று கேட்டாள். நான் அளவெடுப்பதை பக்கத்து அறையிலிருந்து 2 கண்கள் கவனிப்பதாக கூறினீர்கள். பிறகு என் அளவு சரியில்லை என்று கூறினீர்கள். நீங்களே அளவெடுப்பதாக கூறி நறுக்கு ஓலையில் என்னை கடற்கரை குடிசையில் சந்திக்கும்படி செய்தியும் எழுதி கொடுத்தீர்கள் என்றார் அடிகள். அவள் எதற்கு அந்த பழைய விவரங்களை கேட்கின்றாள் என்பதை அறியாமலே, எந்த குடிசையில் சந்திக்க சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வினவினாள் ராணி. எந்த குடிசையிலிருந்து பந்தம் இருமுறை ஆடியதோ அந்த குடிசையில். பந்தம் இருமுறை ஆடியதா? இல்லை. ஏன் இல்லை? அந்த குடிசையில் இருந்த மன்னவர் பந்தத்தை வேறு விதமாக அசைத்தார். காரணம் தெரியுமா? காரணம் தெரியாமல் விழித்த அடிகளை நோக்கி இருமிடர் தொலையார் சொன்னார்.
காரணம் நான் சொல்கின்றேன் அடிகளே.
அந்த ஒரு குடிசை மட்டும் பல நாட்களாக குடியிருப்பு இன்றி கிடக்கிறது. அந்த குடிசையிலிருந்து பந்த ஒளியின் ஜாடை காட்டினால் என் வீரர்களை ஏமாற்றி செல்லும் படகுகள் வரும். அந்த படகுகளில் ஏறி செல்ல வேண்டியவர்களும் புகாரில் யவன நடவடிக்கைகளை அவ்வப்பொழுது வேவு பார்க்க வேண்டியவர்களுமான என் வீரர்கள் மாறு உடைகளில் செல்வார்கள். இப்படி பல முறை சுங்கச்சாவடி மூலம் போய் வந்து பழகிவிட்டால் சுங்கச்சாவடி காவலரோ மற்ற எதிரி வீரர்களோ சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அப்படி சந்தேகத்தை துடைக்க இந்த படை நடமாட்டத்தை நடத்த தீர்மானித்தேன். படைகள் மறைந்திருக்க குடிசைக்கு பின்னால் சற்று தூரத்தில் இருந்த பொதி எடுக்கும் பெரும் தூண்களும் வசதியாக இருந்தன என்றார். இதை கேட்டதும் ஆச்சரியப்பட்ட அடிகள், ஓஹோ, நீங்கள் இருப்பது தெரிந்துதான் ராணியையும் என்னையும் தூண்களின் மறைவுக்கு செல்ல மன்னர் உத்தரவிட்டாரா என்று வினவினார். ஆம் அடிகளே என்று ஒப்புக்கொண்ட இருமிடல் தொலையார் மேலும் சொன்னார், அதனால்தான் பந்தத்தின் ஒளி ராணி கூறியது போல இருமுறை அசையாமல் மன்னன் சிறையிருந்த கரூர் நதிக்கரை மாளிகையில் சுழன்று அசைந்தது போல அசைந்தது. அந்த ஒளிச்சுழலையும் அசைவையும் கொண்டு மன்னனை சிறை மீட்க முயன்றேனோ அதே அடையாளங்களை கொண்டு புகாரையும் யவனர் சிறையிலிருந்து மீட்க முற்பட்டேன். இருமிடல் தொலையாரின் ஏற்பாடுகளை கேட்ட அடிகள் உண்மையில் அவர் திறமையை உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டார். ஆனாலும் ராணி மட்டும் அதை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமலே கேட்டாள். இருமிடல் தொலையாரே, அந்த குடிசை வெறும் குடிசையாக இருப்பதை எத்தனை நாட்களாக கவனித்தீர்கள் என்று. 10 நாட்களாக என்றார் இருமிடர் தலையார். அந்த குடிசை யார் அமைத்தது தெரியுமா என்று ராணி இன்னும் ஒரு கேள்வியை வீசினாள். தெரியாது, டைபீரியஸ் நிர்மாணித்தான் அந்த குடிசையை. அதுவும் என் உத்தரவுக்கு இணங்கி நிர்மாணித்தான். ராக்காலங்களில் கடலில் நீராட விரும்பினால் என் ஆடையை மாற்றிக்கொள்ள மறைவிட வேண்டும் என்று கூறியதால் நிர்மாணித்தான். நான் நீராடவும் பல சமயங்களில் அந்த குடிசையை உபயோகித்தேன். டைபீரியஸின் சந்தேக கண்களில் இருந்து விடுபடவே நீராடினேன். அந்த குடிசையில் தங்கினேன். எப்படி எப்படியோ நடித்தேன். இருமிடர் தலையாரே, அவன் சந்தேகம் சற்று குறைந்தது என்று எண்ணிய சமயத்தில் இந்த அடிகளும் என் தலையை அளவெடுக்க இந்திர விழா விடுதிக்கு வந்தார். அவர் என் தலையை அளவெடுக்கும் முன்பாக நான் அவர் யார் என்பதை அளந்துவிட்டேன். யாரையும் நம்பாத டைபீரியஸ் பொற்கொள்ளரையும் கவனிக்க தவற மாட்டான் என்பது எனக்கு தெரிந்ததால் என் பக்கத்து அறை மீதும் ஒரு கண் வைத்தேன். அறையை மறைத்த திரைக்கு பின்னால் டைபீரியஸின் இரு கால்கள் தெரிந்தன. அதனால் தான் அடிகளின் அளவு சரியில்லை என்று குறை கூறினேன், கூவினேன், நடித்தேன். அந்த அறைக்குள் சரையில் என்று நுழையவும் செய்தேன். நான் அங்கு செல்வதற்கும் டைபீரியஸ் அங்கிருந்து போய் ஏதோ தற்செயலாக வருவது போல மீண்டும் பழைய அறைக்கு வந்து எங்களை சந்தித்தான் என்று ராணி அந்த இரவின் ஆரம்ப நிகழ்ச்சிகளை விளக்க விளக்க வியப்பெய்திய அடிகள், அப்படியானால் நான் யார் என்பது டைபீரியஸுக்கு தெரியுமா என்று கேட்டார். ராணி தன் மஞ்சத்தை விட்டு எழுந்திருந்து இருமிடர் தொலையாரையும் கரிகாலரையும் முற்று நோக்கினாள். பிறகு அடிகளின் மீது கண்களை நாட்டி கூறினாள், தெரியுமோ தெரியாதோ சொல்ல முடியாது அடிகளே, ஆனால் சீக்கிரம் டைபீரியஸ் தெரிந்து கொள்வான். இன்று எத்தனையோ சாமர்த்தியமாக இந்திர விழா விடுதியிலிருந்து தப்ப முயன்றேன். எனக்கு பணிவிடை புரியும் பரதவ பெண்ணிடம் செம்பருத்தி சாறு கொண்டு வர சொல்லி மாறுவேடும் புனைந்து அவள் கொண்டு வந்த உணவு தொட்டை நான் சுமந்து காவலர் கண்களில் மண்ணை தூவி வெளியே வந்தேன். ஆனால் வெளியே இருந்த அறையில் தொட்டை வைத்துவிட்டு விடுதியிலிருந்து நழுவி மரங்களின் நிழகளில் நான் நகர்ந்த போது டைபீரியஸ் என் அசைவை கவனித்தான். நான் மரக்கூட்டத்தில் மறைந்தேன். ஆனால் ஒரு காலெடுத்து வைக்கும் முன்பாகவே அவன் வீசிய கத்தி என் முதுகில் பாய்ந்தது. அப்படியே நிற்காமல் மரங்களின் நிழகளில் பதுங்கி கடற்கரை வாயிலை தாண்டினேன். எவனை வீரர்கள் தொடர்ந்தார்கள். மணலில் ஓடினேன். களியாட்டம் ஆடிக்கொண்டிருந்த பரதவர் கூட்டத்தில் புகுந்து மறைந்தேன். பின்பு நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.